புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 13 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 3 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது நாம் ஜூன் மாதம் மீதமிருந்த நடப்பு நிகழ்வுகளை கேட்கலாம். தமிழக அரசின் தொல்லியத்துறை பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டைன்னு ஒரு தொல்லியல் தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தங்க துண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கூம்பு வடிவம், அதாவது கோன் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1.15 மீட்டர்லேருந்து 1.59 மீட்டர் வரையில் தங்க பொருட்கள் நிறைய எடுத்திருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 அகலாய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து தந்தத்தில் செய்யப்பட்ட பகடை, அதே போல் டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட புகைக்கும் குழாய், காதணி, அப்புறம் கல்லால் செய்யப்பட்ட எடைக்கல், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்க அகலாய்வுகளில் வெம்பக்கோட்டை என்கிற ஊரை 3வதாக பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்த ஊர் கீழ்நமண்டி, அது வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தது. 2வது பார்த்த ஊர் வந்து ஆதிச்சநல்லூர், அங்கே வந்து முதுமக்கள் தாலிக்கு பெயர் பெற்றது.
அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெம்பக்கோட்டை. அடுத்த செய்தி, தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இப்போ காவிரி டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 3 போகங்களில் நெல் சாகுபடி செய்கிறாங்க. ஒன்று வந்து குறுவை, ஒன்று வந்து சம்பா, இன்னொன்று தாளாடி. இப்போ தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்காக. இந்த குறுவை சாகுபடிங்கிறது வந்து குளிர்காலத்திலையும் இலையுதிர் காலத்திலையும் நடைபெறும். தமிழக அரசு இந்த குறுவை சாகுபடிக்காக சுமார் 75.95 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த குறுவை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா, TAP, 1.5 மூட்டை பொட்டாஸ், இதெல்லாம் மானியமாக கொடுக்குறாங்க. அதே போல் இந்த அணையை திறந்த தேதி பார்த்தீங்கன்னா June 12, இது ஒரு பாரம்பரிய தேதி. வருடா வருடம் இந்த தேதியில் தான் வந்து குறுவை சாகுபடிக்காக அணையை திறப்பாங்க. குறுவை சாகுபடி திட்டத்தோட இலக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500,000 ஏக்கர், இதில் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,00,000 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த மேட்டூர் அணைக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா காவேரி நதியிலேருந்து வருது. இந்த காவேரி நதி பார்த்தீங்கன்னா தலக்காவேரி என்கிற இடம், இது வந்து குடகு மாவட்டம் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. இங்கேருந்து தான் இந்த நதி உற்பத்தி ஆகுது. இங்கேருந்து தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீரை வழங்குது. கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு நீரை வழங்க காவேரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா 1 June 2018 சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையமும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு என்கிற குழுவும் சேர்ந்து தான் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுறாங்க. இந்த ஆணையம் வந்து வருடா வருடம் எவ்வளோ மழை பெய்யுதோ அதற்கேற்றாற் போல நீரை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்த செய்தி, தேசிய மின்சார திட்டம்னு ஒரு திட்டத்தை மத்திய மின்சார ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் தொகுதி 1 பார்த்தீங்கன்னா உற்பத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ தாது பொருட்கள் இருப்பு இருக்குது, அதே போல் வரும் வருடங்களில் நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கும்னு பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லிக்னைட், அதாவது பழுப்பு நிலக்கரியின் இருப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40.9 பில்லியன் டன் இருக்குது. அதாவது இதில் 82% பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டிடம் உள்ளது. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக குஜராத், அதுக்கடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதற்கடுத்து கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலம். இந்த தேசிய மின்சார திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2022 முதல் 2027 ஒரு திட்டமும், 2027 முதல் 2032 ஒரு திட்டமும் செயல்படுத்த போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோட மின் தேவை பார்த்தீங்கன்னா 2026-27 பார்த்தீங்கன்னா 21,736 மெகாவாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் 2031-32 28,291 மெகாவாட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த செய்தி, இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலூரில் பலத்த ஆலங்கட்டி மழை பெஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநிலத்திலேயே இந்த பருவத்தில் பெஞ்ச அதிக மழைப்பொழிவு இதுதான். இதன் அளவு பார்த்தீங்கன்னா 52 மில்லிமீட்டர். அதே போல் இந்த வேலூரில் தான் வந்து அதிக வெயிலும் அடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 41.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். இதுதான் வந்து தமிழக அளவில் பதிவான அதிக வெப்பம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி ஆமக்குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வந்து 100,000 கடந்து போயிட்டே இருக்குது. இந்த ஆலிவ் ரிட்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை வந்து கடலோரத்தில் வந்து மண்ணுக்கு அடியில் புதைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் சில தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆமக்குஞ்சுகளை எடுத்து ஹேச்சரிஸில் விட்டுருவாங்க. இந்த ஹேச்சரிஸ்னால் அடை காக்கும் இடம். இங்கே வந்து 45 நாள் அந்த குஞ்சுகளை வச்சு அடை காத்து புதிதாக பிறக்கக்கூடிய ஆலிவ் ரிட்லி ஆம குஞ்சுகளை கடலில் விட்டுருவாங்க. இந்த ஆலிவ் ரிட்லி ஆம குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அழிந்து வரும் இனமாக பார்க்கப்படுது. இது எப்படி அழியுதுன்னா, எப்பவுமே இந்த ஆலிவ் ரிட்லிகள் தனது குஞ்சுகளை வந்து கடற்கரைகள் உள்ள மணலில் தான் புதைக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் மிதிச்சிருவாங்க. அதே போல் சில பறவைகளுக்கு இது இரையாயிரும். இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கனால இதை வந்து தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறையினர் சேர்ந்து இதை எடுத்து அடைகாத்து திருப்பி கடலில் விட்டுருவாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, சிறப்பு பாதுகாப்பு குழு எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான உள்ள விதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. இனி வந்து இந்த சிறப்பு பாதுகாப்பு குழுவானது இந்திய காவல் பணியை சேர்ந்த, அதாவது ஐபிஎஸ்ஐ சேர்ந்த கூடுதல் தலைமை இயக்குனர், அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இதில் தலைமை பதவிக்கு நியமிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யார் தலைவராக இருந்திருக்காங்கன்னா ஒரு தலைமை காவல் ஆய்வாளர் தான் இதுக்கு தலைமையாக இருந்திருக்காங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1988 வந்து முத சட்டமாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து 2019 வந்து சில திருத்தங்கள் செஞ்சு அதில் வந்து பிரதமர் மற்றும் அவருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதே போல் பதவிக்காலம் முடிந்த முன்னாள் பிரதமர்களுக்கும் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் இந்த குழு வந்து பாதுகாப்பு அளிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்திய கல்வி அமைச்சகம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து உயர்கல்விக்கான ஒரு கணக்கெடுப்பை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்ட சாதியினர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோர் சேர்க்கை வந்து முறையே வந்து 4.2%, 11.9% மற்றும் 4% அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து 8% குறைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த குறைவு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 36%, ஜம்மு காஷ்மீரில் 26%, மகாராஷ்டிரத்தில் 8.5%, தமிழ்நாட்டில் 8.1% இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 43% முஸ்லீம் சமூகம் வந்து உயர்கல்வி பதிவு செய்துள்ள ஒரே மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளா. இந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே வந்து 36% மாணவர்கள் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருக்காங்க. அதே போல் 14% வந்து பட்டியலிடப்பட்ட சாதியினராக இருக்காங்க. இந்த ரெண்டு சமூகம் மட்டும் சேர்ந்து மொத்தம் 50% இருக்குது. இதை வந்து இவங்க இடஒதுக்கீடு மூலமாக பெறுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களில் மொத்தம் 56% பேர் வந்து பொதுப்பிரிவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 32%, பட்டியலிடப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 9%, பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர் வந்து 2.5% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் நாடளவில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்களில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 5.6%. அதே போல் பாலின அடிப்படையில் பார்த்திங்கன்னா 100 ஆண் ஆசிரியர்களுக்கு 75 பெண் ஆசிரியர்கள் என்ற சதவீதமே உள்ளதாக சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதர பிற்படுத்த வகுப்பில் 100 ஆண் ஆசிரியர்களுக்கு 71 பெண் ஆசிரியர்கள் என்ற வீதமே இருக்கிறதாகவும், அதே போல் பட்டியலிடப்பட்ட சாதியில் பார்த்திங்கன்னா 100 ஆண் ஆசிரியர்களுக்கு 75 பெண் ஆசிரியர்கள் என்ற வீதமே இருக்கிறதாகவும், அதே போல் 100 முஸ்லீம் ஆண் ஆசிரியர்களுக்கு 59 பெண் முஸ்லீம் ஆசிரியர்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வுகளை வெளியிட்ட மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அவர்கள். இந்த மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பள்ளிக்கல்வியும் உயர்கல்வியும் வருது. இதே இது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி அமைச்சகம் வந்து உயர்கல்விக்கு தனியாகவும் பள்ளிக்கல்விக்கு தனியாகவும் இருக்குது. தமிழக பள்ளிக்கல்வி அமைச்சர் பார்த்திங்கன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அதே போல் உயர்கல்விக்கு அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜகண்ணப்பன் அவர்கள். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை பார்த்திங்கன்னா அதோட சிறப்பான திட்டமாக இல்லம் தேடி கல்வியை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி கொண்டு வராங்க. இந்த திட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பள்ளி முடித்து செல்லும் மாணவர்களுக்கு டியூஷன் மாதிரி ஸ்கூல்லையே எடுக்கிறாங்க. அதே போல் சில பொது இடங்கள்லையும் ஆசிரியர்களை நியமித்து இந்த இளம் தேடி கல்வி திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு திட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு வந்து சாப்பிட்டு பயன்படுறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கொல்கத்தாவில் உள்ள தேசிய அறிவியல் அருங்காட்சி சபை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்திய பாராளுமன்ற கட்டிடத்தில் ஃபோக்கால்ட் ஊசர் குண்டு, அதாவது ஃபோக்கால்ட் பெண்டுலம், அதை நிறுவியிருக்காங்க. பெண்டுலம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சுழற்சியை வந்து முடிக்க சுமார் 49 மணி நேரம், 59 நிமிடம் மற்றும் 18 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறதா சொல்கிறாங்க. இந்த பெண்டுலம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூமியின் சுழற்சியை வந்து மக்களுக்கு எளிதா புரிய வைக்கும் வகையில இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பெண்டுலத்தை வட துருவத்துல வச்சா பூமி வந்து கீழே சுத்துற மாதிரி தெரியும்னு சொல்றாங்க. அதே போல இது வந்து பூமத்திய ரேக பகுதியில வச்சா பூமி இது ஒன்னா சொல்லலனால இதோட மூமெண்ட் தெரியாதுன்னு சொல்றாங்க. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, வருடாந்திர தொழிலாளர் கணக்கெடுப்பை வந்து தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை விகிதமானது 2003 நாலாம் காலாண்டுல 6.8% குறைந்திருக்கிறதா சொல்றாங்க. இதே விகிதம் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துல 8.2% குறைந்திருக்கிறதா சொல்றாங்க. இதங்களில் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்களின் வேலை வாய்ப்பின்மை விகிதம் தான் பெண்களின் வேலை வாய்ப்பின்மை விகிதத்தை விட அதிகம்னு சொல்றாங்க. விகிதம் வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 9% அதிகமாக தான் இருக்கிறதா சொல்றாங்க. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா அதிகமாக பெண் தொழிலாளர்கள் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் அதிக அளவிலான பெண்கள் வேலை பார்க்குறதாகவும், அங்கே வந்து 31.5% பெண்கள் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 30.5% பெண்கள் வேலை பார்க்குறதாகவும், அதே போல் தமிழ்நாட்டில் வந்து 27.4% பெண்கள் வேலை பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா குறைவான பெண்கள் வேலை பார்க்குற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. இங்கே வந்து 13.3% பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து இந்தியாவை மின்னணு பழுதுபார்த்து மையமாக மாற்றத்துக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இதற்காக மின்னணு பழுதுபார்ப்பு சோதனை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த துறையில் உள்ள 20% பங்கனை பெறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சுங்கம் மற்றும் மின்னணு கழிவுகள் இதனுடைய விதிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே போல் சில புதிய பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் ஆரம்பிக்கவும் வழிவகை செஞ்சுருக்காங்க. இது ஏன் மத்திய அரசு செய்கிறாங்கன்னா, இந்தியாவில் தற்போது வரை பார்த்தீங்கன்னா இதனுடைய வருமானம் மட்டும் $350 மில்லியன் இருக்கிறது. போல் இந்தியாவில் வந்து இந்த பழுதுபார்க்கும் சேவைகள் பார்த்தீங்கன்னா சீனாவை விட 57% குறைவாகவும், மலேசியாவை விட 26% குறைவாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவை மிகப்பெரும் பழுதுபார்க்கும் மையமாக மாற்ற மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடனான கூட்டு பங்காண்மை உத்தி, அதாவது 2023 2027 வரை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கவும், அதே போல் பசுமை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதாகவும் நிறைய நிதி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து வலுவான காலநிலை மாற்றத்தை தாங்கும் வளர்ச்சிகளை மேற்கொள்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்கன்னா மணிலா, அதாவது பிலிப்பைன்ஸின் தலைநகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. வங்கியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 68 உறுப்பு நாடுகள் உள்ளனர். இதனுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா மசட்சுகா அசகாவா. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் அருமன் நிரந்தர காந்த ஆலயை வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இந்த ஆலை வந்து பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வளாகத்தில் இருக்கிறது. இந்த அருமன்கிற உலோகம் மூலமாக எந்த ஒரு வெளிப்புற சக்தியினாலையும் காந்த சக்தியை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அருமன்கிற உலோகம் காந்தமாக்கப்பட்டால் அதிக நேரம் அதே தன்மையுடன் இருப்பதால் இது வந்து நிரந்தர காந்தம் என்று சொல்கிறாங்க. செய்தி, மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஜல்சே சுரக்ஷா பிரச்சார அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2022 மார்ச் 31, 2023 வரை நடைபெற்றுச்சு. பிரச்சாரத்தின் மூலமாக நீரின் தரத்தன்மையை ஆராய்வதற்காகவும், அதே போல் கண்காணிப்பு முறைகளை மேம்படுத்துவதற்காகவும் சில வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம். பிரச்சாரம் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷனுக்கு கீழே வருது. இந்த மிஷன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க அத்தனை வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும்னு மத்திய அரசு நம்புது. ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2019 ஆகஸ்ட் 15 அன்று நமது பிரதமர் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள். அடுத்த செய்தி, இந்திய ரயில்வே அமைச்சகம் பார்த்தீங்கன்னா கவாச்சின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா ரயில்கள் வந்து ரெண்டு மோதிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காகவும், அதே போல ரயில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காகவும் சென்சார்களை பயன்படுத்தி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கவாச் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் RFID பொருத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த RFID பார்த்தீங்கன்னா ரயில்களின் திசை, ரயில்களின் வேகம் இதெல்லாம் கண்காணிக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் 2 ரயில்கள் ஒரே ட்ராக்ல வந்தால் இது வந்து சிவப்பு விளக்கு சமீட்சைகள் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சிஸ்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா ரயிலை தானாக நிறுத்தக்கூடிய வகையிலையும் செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதன் முதலாக மன்மட்லேருந்து செகந்திராபாத் வரையிலும், பர்பினி முதல் வடி வரையிலும் செயல்படுத்த போகிறதா ரயில்வே அமைச்சக தரவுகள் சொல்லுது. ரயில்வே அமைச்சகத்தின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இந்தியாவில் வந்து கடைசியாக ரயில்வே பட்ஜெட் எப்போ வந்ததுன்னா 2016 ஆம் ஆண்டு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரயில்வே பட்ஜெக்டை வந்து பொது பட்ஜெட்டில் சேர்த்திட்டாங்க. அடுத்த செய்தி, ஆசிரியர் கல்விக்கான தேசிய கழகம் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து நேஷனல் மிஷன் ஆஃப் மென்டரிங். இதை வந்து ஒரு முன்னோடி திட்டமாக இந்தியாவில் உள்ள 30 மத்திய அரசு பள்ளிகளில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் வழிகாட்டுதல் மூலம் பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் ஒரு தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சியை எளிதாக கற்றுக்கிறதா சொல்கிறாங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 60 வழிகாட்டிகள் இருக்குது. இதுக்கு வந்து 2 நாள் பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், அதாவது NHAI, 2021-2022 ஆண்டுக்கான நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019-20 நிதியாண்டிலிருந்து 2021-22 நிதியாண்டு வர நேரடி உமிழ்வு பார்த்தீங்கன்னா 18.44% குறைந்துள்ளதாக சொல்கிறாங்க. அதே போல் எரிபொருள் நுகர்வு மூலம் 9.49% உமிழ்வு குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஆற்றல் நுகர்வு, அதே போல் செயல்பாடுகள், போக்குவரத்து மற்றும் பயணம், இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பசுமை இல்ல வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதோட உமிழ்வு பார்த்திங்கன்னா 2020-21 நிதியாண்டில் 9.7%. இது வந்து பார்த்திங்கன்னா இது முந்தைய நிதியாண்டிலிருந்து 2% குறைந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கையால் துப்புரவு பணி மேற்கொள்ளலை பற்றின அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அறிக்கையில் பார்த்திங்கன்னா நாட்டில் மொத்தமுள்ள 766 மாவட்டங்களில் 508 மாவட்டங்கள், அதாவது 66% மட்டுமே துப்புரவு பணியை கையால் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா அடையாளம் காணப்பட்ட 58,000 பாதாள சாக்கடை தொழிலாளர்களுக்கு தலா 40,000 ரூபாய் ஒரு முறை வழங்கீடாக அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் கூடுதலாக அவர்களில் சுமார் 22,000 பேர் பார்த்திங்கன்னா திறன் பயிற்சி திட்டங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கையால் துப்புரவு செய்வர்களின் மறுவாழ்வு திட்டம், இந்த திட்டத்தை கழிவகற்றும் பணியை 100% இயந்திரமாக்குவோம் என்கிற திட்டமான நமஸ்தே என்கிற திட்டத்தின் கூட மத்திய அரசு இணைச்சிருக்கு. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா கல்வி பட்டங்களுக்கு புதிய பெயர் கொடுக்க பல்கலைக்கழக மானியக் குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு. இந்த பரிந்துரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 ஆண்டு இளங்கலை பட்டங்களை எல்லாமே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது இளங்கலை அறிவியல்னு சொல்கிறதா பரிந்துரைச்சிருக்கு. முதுகலை பட்டங்களை முதுகலை அறிவியல்னு பின்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் கலை, மானுடவியல், மேலாண்மை மற்றும் வணிகம், இது போன்ற படிப்புகள் எல்லாம் அறிவியல் சாராத கல்வி பிரிவுகள்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஆண்டு கால இளங்கலை மேதகமை படிப்புகளை மேதகமை பட்டம்னு சொல்கிறாங்க. பட்டம் அப்படின்னா என்னன்னா பிஏ ஹானர்ஸ், பிகாம் ஹானர்ஸ், பிஎஸ் ஹானர்ஸ், இதுதான் மேதகமை பட்டம்னு குறிப்பிடுறோம். இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து காரிஃப் பருவ பயிர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்திங்கன்னா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,183 ரூபாயா மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கு. அதே போல் இது கடந்த ஆண்டை விட பார்த்திங்கன்னா சுமார் 143 ரூபா அதிகம்னு சொல்கிறாங்க. போல் பாசி பயிருக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு 8,550 ரூபாயாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த விலை பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட 803 ரூபா அதிகமாக இருக்குது. துவரை மற்றும் அர்ஹர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்திங்கன்னா குவிண்டாலுக்கு 7,000 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. அரசு நிர்ணயிச்சிருக்க இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்திங்கன்னா உற்பத்தி செலவை விட 58% அதிகமாக இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. செய்தி பார்த்திங்கன்னா நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, அதாவது லிக்னைட் ஆய்வு திட்டம்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா 2021-22 முதல் 2025-26 ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மேற்கொள்ளும் ஆய்வு பார்த்திங்கன்னா 2 வகையாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டு ஆய்வு, அதாவது ஏற்கனவே நிலக்கரி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய ஆய்வு, நிலக்கரி இல்லாத இடத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு. திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியன்கிற திட்டத்தோடு இணைச்சிருக்காங்க. இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியன் அல்லது தன்னம்பிக்கை இந்தியா பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பிரதமர் மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, பொருளாதாரம் போன்றவற்றை சீர் செய்ய பல திட்டங்களை கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்ட குறை கடத்திகள் இந்தியா திட்டம்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா குறை கடத்திகள் உற்பத்தி அலகுகள், அதே போன்று விற்பனை அலகுகள் அமைப்பதற்கு புதிய விண்ணப்பங்களை வரவேற்பதாக இந்திய அரசு சொல்லியிருக்கு. அதே போல் இந்த திட்டத்தின் கீழ் குறை கடத்திகளின் உற்பத்தி அலகுகளை யாரெல்லாம் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து திட்ட செலவில் பார்த்திங்கன்னா 50% நிதியை ஊக்கத்தொகையாக கொடுக்க
மத்திய அரசு வழிவகை செஞ்சிருக்கு. இந்திய குறை கடத்திகள் திட்ட அமைப்பானது இந்த திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை முகமையை நியமிச்சிருக்காங்க. இது வந்து ஜூலை 28 முதல் 30 வரை மகாத்மா காந்தி மந்திர், அதாவது காந்திநகர் குஜராத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை பற்றி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இப்போ 101 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2019 வெறும் 70 மில்லியனாக தான் இருந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 44% அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து 26.4% மக்களும், புதுச்சேரியில் 26.3% மக்களும், கேரளாவில் 25.5% மக்களும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியாக 11.4% இருக்கு. அதுபோல் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நீரிழிவு நோய் பாதிப்பு குறைவாக வெறும் 4.8% மட்டுமே உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கோவா மற்றும் சண்டிகர் இந்த மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்புகளும் அதனுடைய முந்தைய பாதிப்புகளையும் பார்த்தீங்கன்னா குறைவாகவே தான் உள்ளதா சொல்கிறாங்க. இதய பாதிப்புன்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சர்க்கரை அளவிலிருந்து சிறிது அதிகமாக இருந்தாலே அதை வந்து நீரிழிவு நோய்க்கு முந்தைய பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா விக்யான் விதூஷி 2023 திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் துறையில் டாக்டர் பட்டம் வாங்குறாங்களே அதில் வந்து பாலின சமநிலையை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மும்பையில் இருக்க ஹோமி பாபா அறிவியல் கல்வி மையத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க உள்ள 40 கல்லூரிகளில் சேர்ந்த இயற்பியல் முதுகலை முனைவர் பட்டம் படிக்கின்ற 1ஆம் ஆண்டு 40 மாணவிகள் இந்த 3 வார அளவிலான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். மீதமுள்ள ஜூன் மாத நடப்பு நிகழ்வுகளை அடுத்தடுத்த தொகுதிகளில் பார்க்கலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 13 Group 4 Unit 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 3 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.